நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் சண்முகநாதன் வசந்த பிரியன்.
வணக்கம் சஞ்சயன் அவர்களே.
இலங்கையிலிருந்து ஒரு தனிப்பட்ட விஜயமாக நீங்கள் சிட்னி மெல்பர்ன் வந்திருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். உங்களை SBS நிலைய கலையகத்தில் சந்தித்து உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி.
எனக்கும் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு புற நாட்டிலே வந்து இப்படி ஒரு கலையகத்திலே இணைந்து கொண்டு இங்குள்ள கேட்பவர்களுக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே கலந்து கொண்டு உங்களுடன் உரையாடுவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு நெதர்லாந்திலே மேற்கல்வியை முடித்துக் கொண்டு சீனாவிலே வூஹான் மாநிலத்தில் உங்களது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் என்ஜினியரிங் பொறியியலிலே குறிப்பாக கணினித்துறையிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன பணியாற்றுகிறீர்கள்? உங்களது பின்னணி பற்றி சற்று சொல்வீர்களா?
நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 2004 கணினித்துறையிலே விசேட டிகிரியை பட்டத்தை பெற்றுக்கொண்டு உதவி விரிவலராக கடமையாற்றினேன். ஒரு வருடம் வேற பல்கலைக்கழகங்களில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறுவயதத்தில் இருந்து இருந்த ஒரு ஆசையினாலும் இலங்கை சபரகுமார பல்கலைக்கழகத்திலே விரிவலருக்கான, எனக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் எதுவுமே தெரியாது சொல்லப்போனால். அந்த காலத்தில் தொடர்பு வசதிகளும் சோசியல் மீடியாகளும் இல்லாத காலம், ஒரு காலம் அந்தபடியா ஒருவருமே இருக்கவில்லை. 2005 மார்ச் மாதம் அப்போ இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம். அப்போ தமிழ் என்ற முறையில் என்றாலும் பரவாயில்ல, தூரம் என்றாலும் யூனிவர்சிட்டியிலான வேலை செய்ய போகிறேன் என்று இன்டர்வியூக்கு போனேன். என்னுடன் சேர்த்து 11 சகோதர இனத்தவர்களும் என்னைத்தான் எடுத்தார்கள். சரியான வேலைப்பாடுகள் எனக்கு செய்ய வேண்டியிருந்தது. படிப்பித்தல் மட்டுமில்லை, புது டிகிரி ப்ரோக்ராம் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலைக்கழகத்தில் உபவேந்திருந்தால் அவற்றையெல்லாம் எடுத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது 2007 போஸ்ட் கிராஜுவேட்டுக்காண்டி நெதர்லாண்ட்ஸில் உள்ள உலகத்திலே அந்த நேரத்திலே 64 ரேங்க் இருந்த யூனிவர்சிட்டிக்கு கிடைத்து போய் 2 படித்து விட்டு திரும்பி மீண்டும் பெற வேண்டும் எங்களுடைய வந்து யுத்தம் நடைபெற்ற டைம். அப்போ இலங்கைக்கு திருப்பி போய் 2009 இந்த எழுதி போட்ட ப்ரொப்போசல்கள் எல்லாம் கடைசியாக வந்து 2011 நான் கணினி சம்பந்தமான டிகிரி ப்ரோக்ராமும் அதுக்குரிய டிபார்ட்மெண்ட்டும் திறக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான கூடத்துக்குள்ளே அதிலே முதலாவது நிறுவனர் என்ற முறையிலே அதன் தலைமை துறையை எடுத்து செய்து கொண்டு வந்தேன். 2014 மீண்டும்
குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும், நீங்கள் சப்ருகமுவா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அங்கே என்ன மொழியிலே கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில்?
ஆங்கில மொழியில் தான் எல்லா பாடங்களும் இருக்கும். சமூகவியல் பீடத்திலே சில சில பாடங்கள் சிங்கள மொழிகளிலும் தமிழ் மொழியிலும் இருக்கும். அதை விட ஹிந்தி லாங்குவேஜஸ் மொழித்துறைகளில் வரும்பொழுது அந்தந்த மொழிகளில் படிப்பிப்பார்கள். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் நடைபெறும். பாடத்துறைகளிலும் ஆங்கிலத்தில் தான் நடைபெறும் பட்டங்கள் எல்லாமே. 2017 பிஎட்டி முடித்து விட்டு வந்து திருப்பியும் சிரேஷ்ட விரிவலராக தான் இருந்தேன். 2011 இருந்து 2019 எனது 39 வயதில் பேராசிரியர் பட்டத்தையும் எடுத்துக்கொண்டேன். இலங்கை திருநாட்டிலே நான் எனக்கு அறிந்தவரையில் எனக்கு முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஸ்ட்ரீமிலே தமிழ் ஆக்கள் யாருமே இருக்க இல்லைன்னு தான் சொல்லலாம். பேராசிரியராக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் இருந்தார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் தான் முதலாவதாக வந்து அதுலேயும் ஒரு சந்தோஷமா இருந்தது. பட் இளமை வயதிலேயே பேராசிரியர் கேட்டுக்கொண்டதும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. 2021 நான் பல்கலைக்கழகத்திலே 8 பீடங்களுடன் இருந்த பல்கலைக்கழகத்திலே 9 பீடமான கணினி பீடத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து 2022 கணினி பீடத்தை உருவாக்கினேன். மற்றது எனக்கு அரசியல் அதுகளும் தெரியாது. சமூகத்திலே ஐடி சம்பந்தமான இதுகளை உருவாக்க வேணும், இண்டஸ்ட்ரி ரிவல்யூஷன் 4 என்று சொல்லுவார்கள்லானே, அப்போ அதுக்கு தக்க மாதிரி எங்கள் சமூகமும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் என்னுடைய முயற்சி. அதுக்குரிய நடவடிக்கைகள்லாம் இப்போ முன்னாடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமூகத்துக்கு
யாழ்ப்பாணம்
இந்து கல்லூரியில் படித்து அது உங்களுக்கு தெரிந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு பாடசாலை. ஒரு காலத்திலே இந்த வரைக்கும் ஒரு சமூகத்திலே பெரிய பெரிய விஞ்ஞானிகளை அறிவியலாளர்களை பிரபலியமான விதம் விதமான விற்பனர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை. ஸோ அதிலே கற்றுக்கொண்ட ஒரு பின்னணியா இருக்கலாம் இவற்றுக்கு செய்யறதுக்கு. ஆனால் அப்படி
அதுல ஒரு கேள்வி வைத்திருந்தேன் வசந்த பிரியன், போர் சூழலுக்கு முன்னர் இருந்த கல்வித்தரத்திற்கும் பின்னர் வடமாநில அல்லது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கல்வித்தரம் குறைந்திருப்பதாக ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
உண்மையிலே எனக்கு புள்ளிவிரைகள் இல்லை, ஆனால் பொருளாதாரத்திலே குறைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு என்று பார்த்தெடுத்தால் உண்மையிலேயே குறைந்திருக்கிறது. நான் சில இடங்களிலே இந்த உயர்தர விசா போட்டாக புள்ளிவிரையல் அடிப்படையில் சில கருத்தரங்குகள் ரிப்போர்ட்ஸை பார்க்க கிடைத்தது. அதில் சில மாவட்டங்களில் சரியான குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற சோசியல் மீடியாக்கள் என்றால் மாணவர்களுக்கு எஜுகேஷனுக்குள்ள உள்ளுக்கே இருக்குது படித்து வரணும்ன்ற அந்த இதை வடிவ அவையான செய்யாததும் ஒரு காரணம் தான். அது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஆண்டு 9 படித்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சில நேரத்தில் அந்த பாடசாலையில் இப்போ பெரிய பாடசாலைகள் பிரச்சனை இருக்கிற இல்லை, சிறிய பாடசாலைகள் சில பின்தங்கிய பாடசாலைகளில் பின்தங்கியன்னு இல்லை, உண்மையாக சொன்னால் பிரதேசங்களில் பின்தங்கி கொஞ்சம் தூரம் இருக்கிற பாடசாலைகளில் அந்த இருக்கிற ஆசிரியர்கள் சில வேலைகளில் கரிய கைடன்ஸ் ஒன்று இருக்குத்தான். இப்போ இப்படி போவோம், இப்படி படித்தா இப்படி போகலாம் என்று சொல்லி ஒன்றை சொல்லாமல் விடுறதால சில மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் இப்படி படித்தான், இந்த பையன் படித்தான் என்று சொல்லி காய்ச்சி காய்ச்சி அப்படியே போகிற பிளான் இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போகலாம் என்றோ நினைக்கலாம், வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி நான் நிகழ்ச்சியில் நான் வெளிநாடு போகலாம் என்று ஒரு அங்கரும் ஒரு இதை உருவாக்கி விடுறாரு மனதில். அப்படி எல்லாம் இருக்கு, அதால தரங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. மேம்படி என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஆண்டு 9, 10, 11 மாணவர்களுக்கு நீங்கள் இப்படித்தான் படித்தா இப்படி போகலாம் என்று ஒரு கைட்லைன் ஒரு கரிய கைடன்ஸ் லைன் எல்லாரும் தான் செய்கிறார்கள். அது என்ன பிரச்சனைனா செய்கிற இடங்கள் எல்லாமே நல்ல ஸ்கூலில் போய் செய்வார்கள். செய்யும் பொழுது உதாரணம் சொன்னால் நான் வேணுமென்றால் நான் சொன்ன பாடசாலையிலேயே போய் சேர்த்து வந்தால் அங்கே இருக்கிற மாணவர்கள் அது விழாங்க. இப்போ நான் சொல்கிற பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் என்ன கிராமத்திலேயும் மாணவர்கள் இருக்கிறார் நல்ல கட்டித்தன மாணவர்கள், ஆனால் அவர்களை வழி நடத்தா விட்டாபடியே அவர்கள் சின்னத்தில் நல்ல இடங்களுக்கு போவான். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கவலைப்படுவார்கள், அதை நான் இதை படிக்காம விட்டுட்டேன் இப்படி வந்திருக்கலாமே.
அந்த முயற்சிகள் நடக்கிறதா?
ஒரு விதமான ஆக்களும் ஒரு விதமாக நடத்துகிறாள். இப்போ நான் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்த பல வெளிநாட்டு நிறுவனர்கள் அப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துகிறாள். உதாரணம் சொன்னால் எனக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒரு நிறுவனம் ஒன்று இப்போ யாழ் நிறுவனம் இருக்கிறது. அவர்கள் வந்து டெக்னாலஜி சைட்டாக சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்டார்ட் அப் மாதிரி அதுகள் சொல்லி அது அவர்கள் ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒன்று வைத்து அது நல்லா சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அது இப்பொழுது யாழ் மாவட்டத்தில் பல பிரதேசங்களாக சென்று கொண்டிருக்கிறது பார்த்து நான். அப்படியான கன நிறுவனங்கள் ஈடுபடுவதால் கைடன்ஸை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக எங்கள் பிரதேசங்களுக்கு மாணவர்கள் செய்யலாம் என்று நான் ஊகிக்கிறேன். என்றால் புத்தக படிப்பு மட்டும் காணாது, செயல்முறையின் டெக்னாலஜிகளும் தெரிந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் இத்தனையோ மாணவர்கள் வழி தெரியாமல் சோசியல் மீடியாக்கள் போதைப் பொருள் என்று சொல்வார்கள் அதில் என்று சொல் ஒரு விதமாக நடக்குது பிரச்சனை. அப்போ அதுகளுக்காக போய் விழுகிறதால உண்மையான படிப்புன்ற ஸ்ட்ரென்த் குறைவதால் பல்கலைக்கழகங்கள் செல்வது அனுமதி கிடைத்து போற அளவு குறைந்து போகுது உண்மையாவே.
சரியா, நீங்கள் 11 வருடங்களாக சப்ரகோமுவா பல்கலைக்கழகத்துடன் தான் இணைந்திருக்கிறீர்கள். அது ஒரு சிங்கள பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பல்கலைக்கழகம், மாணவர்களும் அநேகமாக சிங்கள மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புகிறேன்.
ஒரு காலத்திலேயே தமிழ் மாணவர்களும்
அனுமதிக்கப்பட்டு
கொண்டிருந்தார்கள், ஆனால் இப்பொழுது வந்து அங்கிருக்க துறைகள் சம்பந்தப்பட்டது எனது குடமான துறையிலே இப்போ 150 மாணவர்கள் 80 மாணவர்கள் வருடத்தில் 25-30 மாணவர்கள் வருவார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு துறைகளும் இவர்கள் இது செலக்ட் பண்ணிக்க சில மாணவர்கள் யோசிப்பார்கள் இந்த யூனிவர்சிட்டி போகிறதா விடுறதா இல்லை மாணவர்கள் செலக்ட் பண்ணி சொல்றதும் இருக்குதா அப்போ அப்படி துறையில் செலக்ட் பண்ணிக்க அதில் அதாலே
நீங்களே கூறினீர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகும் முதல் அங்கு யாரும் எனக்கு தெரிந்தவர் இல்லை என்று நீங்கள் யோசித்தீர்கள். சிந்தனைகள்
அப்படின்னு
கேட்க வந்த கேள்வி ஐயா, நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்திலே இனவாதத்தை எதிர்கொண்டிருக்கிறீர்களா?
இல்லை, இனவாதத்தை என்னுடைய முகத்துக்கு நேராக அதற்கு நேராக அப்படி ஒன்று சம்பவங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ஆற்றினத்தோரில் கொண்ட நாட்டிலே அவர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற நாட்டிலே யாருக்குமே இருக்கலாம் அது. ஆனால் இப்போ தொழில் சாணமன்றபடியாலே நேரடியாக காட்டிக்கொள்ளவார்கள் வேற வேறு செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம். ஆனால் நான் அந்த சொன்னேன் 19 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த இன ரீதியான இதுகளை அப்படி காட்டிக்கொள்கிற இல்லை அவர்கள். காரணம் ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னால் இப்போ என்னுடைய துறையிலே நான் தான் முதலாவது போய் இறங்கினால் இப்போ நான் தான் சீனியர் என்று சொல்லப்படுற முதலாவது ஆள். எனக்கு கீழே வார வாராக்கள் இப்போ பீடமாகி நான் புரிம்பாக வந்து விட்டேன். இப்போ நான் பதவியில் இருக்கிறபடியால் சின்னத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம், புரோகத்தில் ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் காட்டியும் கொள்ளலாம். ஆனால் சந்தர்ப்பங்கள் இதுக்குள்ளே இல்லை எனக்கு தெரிந்த அளவில், இல்லாமல் இருக்காது என்னென்று சொன்னால்
உங்களது அனுபவத்தில் அது
இல்லை என்னுடைய அனுபவத்திலே இல்லாமல்.
நீங்கள் உங்களது முனைவர் பட்டத்தை வூஹான் மாநிலத்திலே செய்திருக்கிறீர்கள் சீனாவிலே, ஆனால் அங்குதான் கோவிட் ஆரம்பமானது என்று பிரபலமாக செய்திகளை
உண்மையிலே சொல்ல போனால் நான் 2014-2017 முடித்து கொண்டு வந்து விட்டேன். நான் இங்கிருந்து விலகி வரும்பொழுது இணைந்த மாணவர்கள் எல்லாருமே சரியாக கஷ்டப்பட்டார்கள். தொடர்பாடுகள் எல்லாம் தடைப்பட்டு தண்ட பொழுது வெளிநாட்டு இலங்கை தூதரம் ஊடாக மாணவர்களை விசேட விமானம் மூலம் இலங்கை கொண்டு வந்து வைத்தார்கள். எல்லாரும் இப்ப என்னுடைய பட்டத்தை பார்க்கும் பொழுது கேட்பார்கள், நீங்களும் வந்தவர் தானே என்று. உஹான்ன்ற ஒரு கல்வி ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப் சொல்லுவாங்க, சிறந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றன, அட்வான்ஸ் டெக்னாலஜி பல்கலைக்கழகங்கள் துறைகள் சார்ந்த ரிசர்ச் சம்பந்தமானவர்கள் எல்லாமே செய்கிற இடம் அந்த இடம். ஆனபடியாக தான் இதுவும் அது ஒன்று தான், அதிலே ஒன்று தான் இது அப்படி நடந்த பொழுது தான் சம்பவங்கள் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நண்பர்கள் அந்த நேரங்களில் சொல்லியிருந்தார்கள்.
அதற்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பம்
பெறவில்லை, படிக்கத்தானே போனாங்கள் என்று தான்.
நல்லது. உங்களது ஆராய்ச்சி தலைப்புகளில் ஒன்று பர்சனாலிட்டி அண்ட் இமோஷன் டிடெக்ஷன் இன் சோஷியல் மீடியா, அதாவது சமூக ஊடகங்களிலே மனித உணர்ச்சிகளை உணர்வுகளை ஆராயும் ஒரு முயற்சி, அதை பற்றி விரிவாக கூறுவீர்களா? நேயர்கள் அதை கேட்பதற்கு ஆவலாக இருப்பார்.
நன்றி. ஒரு உதாரணத்தை சொல்லலாம், ஹேட் ஸ்பீச் சொல்லுவாங்க, ஒரு ஆளை பற்றி கூறாம பேசி கதைக்கிறது, மற்றது ரேசிசம் அண்ட் ஹேட் ஸ்பீச் இருக்கும். அப்ப அதை ஆங்கில மொழிகளிலே ஆராய்ச்சி செய்திருப்பார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் மொழிகள் டங்கிலிஷ் என்ன தமிழும் ஆங்கிலமும் இருக்கலாம், சிங்கிலிஷ் என்ற சிங்கள மொழியும் ஆங்கிலமும் சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சமூக வலைத்தளங்களிலே இப்படியான சந்தர்ப்பங்கள் நடைபெறலாம். உதாரணத்துக்கு சொன்னார், 2019 நடைபெற்ற சஹ்ரானின் பிரச்சனையின் பொழுது முஸ்லீம் இனத்தரலுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் தான் எழுதினார்கள். அப்போ அது ஒரு ஹேட் ஸ்பீச். அதுகளை அந்த சொல்லுவலை எடுத்து என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள் என்ன மாதிரி என்ற ஒரு அனாலிசிஸ் ஒன்று செய்ய பட்டுதான் இந்த ரிசர்ச்கள் அந்த நிறைமுறை செய்யப்பட்டது. அதிலே வந்து அது வேறு வேறு முறைகளில் செய்யப்பட்ட உண்மைப்படி அதுகள் வந்து என்ன செய்தன்னா அதை டிடெக்ட் பண்ணி இப்படி சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வரத்துக்காண்டி தான் நேரத்தில் அந்த முயற்சிகள் செய்யப்பட்டன. இப்போ இலங்கை போன்ற நாடுகளிலே பல மொழிகள் இருக்கின்றன, ஒரு சம்பவம் நடந்தால்தான் அதை பற்றி தன்னுவாள் அப்போ அது சில வேலைகளிலே மிகவும் கேவலமான முறையிலே பேசுவார்கள். சினத்தில் தன்னெல்லாம் இன்னும் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கின்றன. இப்போ நான் ஒரு வசனத்தை சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு என்ன மாதிரி இதை மீனிங்கை கண்டுகொள்வது, உங்கள் ஃபேஸ் டிடெக்ஷனில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கூட இருக்குது. இதுக்கு இன்னும் செய்து
கேட்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ அமெரிக்காவிலே தேர்தல் வர இருக்கிறது, இந்தியாவிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, இதிலே சமூக ஊடகங்கள் மிக பெரும் பங்கு வகிக்கின்றது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இலங்கையிலும் தேர்தல் வர இருக்கிறது. அந்த சூழலில் சமூக ஊடகங்கள் அரசியல் கட்சிகளாலும் பிரச்சாரம் செய்வர்களாலும் பயன்படுத்தப்படுகிறது.
இப்பொழுது சொன்னால் சமூக வலைத்தளங்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புள்ளி உரையலை போடுவார்கள். ஒரு போடுவார்கள் இந்த கட்சி வெல்ல போகுது என்று சொல்லி போடுவார்கள், ஒரு கட்சி போடுவார்கள் இந்த கட்சிக்கு கூட இருக்காண்டு. அப்ப இங்கே யாரை எடுத்தார்கள் எத்தனை பேரை ரீச் பண்ணினதெல்லாம் இருக்காது. சின்னத்துல ஒரு பகுதியானவர்களையும் இருக்கலாம், இது ஒரு மாயையாம் உருவாக்கலாம்.
அந்த வகையிலே இலங்கையில் சமூக ஊடகங்கள் குறித்து ஒரு சட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் தவறாக ஏதாவது பிரசுரித்தால் உங்களுக்கு சிறை தண்டனை அந்த மாதிரி எல்லாம், அதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறது?
அதுக்கும் இப்பொழுது பெரிய பிரச்சனை, ஒருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை முடக்கம் செய்வதற்கு, அல்ல அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிப்பவர்களை முடக்கம் செய்வதற்கு எல்லாற்றி விதம் விதமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதானே, அது என்னத்துக்காண்டி கொண்டு வரப்பட்டது. சிறந்த அரசாங்கத்துக்கு தங்களை நடத்தி செல்வதற்கு மற்றவர்களின் இருந்து கருத்துக்களால் இந்த தடை செய்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். என்று சொன்னால் சமூகத்தை சென்றடைந்தால் அது ஒரு பிரச்சனை தானே. அப்போ அதுக்குத்தான் அப்படியும் ஒரு விதமாக தான் சில பேர் பார்ப்பதால் ஒரு அரசியல் பின்னணியில் வந்து புற வழியில் போய் இப்போ எல்லாரும் ஒரு விதமாக அதை கைத்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் கதைத்தார்கள், செல்வாதிகளும் அதை சொன்று நடத்தி கொண்டிருந்தார்கள், விதம் விதமான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டம் ஒன்று இருக்க வேண்டும் எல்லாத்தையும் இருக்க வேண்டும். இப்போ உதாரணம் சொன்னால் ஆஸ்திரேலியாவிலே பாதையை கடக்கும் பொழுது எல்லாரும் நிற்பார்கள், கிரீன் லைட் வரைக்கும் எல்லாரும் க்ளோஸ் பண்ணுவார். இப்போ இலங்கையில் அப்படி இல்லை, கிரீன் லைட் வர முதலே நான் வல்லவத்தை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா பறந்து போவார்கள். அப்போ ஒரு அந்த ஒழுங்கு வேண்ட ஒன்று இருக்கத்தான் வேண்டும். அதே இந்த அளவுக்கு பாய்க்கப்பட வேண்டும் என்றதை அங்கே சமூகங்களில் இருக்கணும். சில பேர் அரசியலாக வச்சுக்கொண்டு அதை பாய்ச்சி பழி வாங்கல நடைபெறும் அந்த சட்டத்தால், அதை தான் பயப்படுவார்கள். இப்போ அதுதான் பயந்துருக்கிறார்கள் இலங்கை என்றால் தச்சலைவர்கள் வந்து ஒரு கட்சி வந்து அல்ல ஒரு அரசாங்கம் வந்து அதை பாய்த்து ஏதாவது கூட செய்து ஆக்கல இதெல்லாம் பழி வாங்கலாம் மேற்கொள்ளலாம் என்றுதான் உண்மையாக இருக்கிறது. அதில் என்ன நினைக்கிறேன் அந்த பக்கம்
ஒரு விடத்தை தொட்டு சென்றீர்கள். இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே பாதையை கடப்பதற்கு கூட பொறுத்திருந்து அந்த பச்சை விளக்கு வந்த பின்னர் தான் கடக்க வேண்டும் என்ற அவதானத்தை சொன்னீர்கள். நீங்கள் மெல்பர்னிலும் சிட்னியிலும் சில நாட்கள் தங்கியிருக்கிறீர்கள். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த முதல் பயணமா? உங்கள் ஆஸ்திரேலியா குறித்த பார்வை என்ன?
நான் நெதர்லாண்ட்ஸில் இருந்தபடியால் ஆஸ்திரேலியா நெதர்லாண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ சட்ட ஒழுங்குகளை பார்க்கும்பொழுது என்ன, சுமார் சுற்றுலா பயணியாகவே வந்தேன். வந்து மல்டிபிள் என்ட்ரிக்கோடைய எதிர்காலத்திலும் வரலாம் நல்ல ஒரு கட்டமைப்பான மக்கள். இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னால், சாப்பிட்டாலும் அதை தூக்கி போட்டுட்டு போகணுமென்ற ஒரு ஒழுங்கமைப்பை உருவாக்கின ஒரு டிசிப்ளின்ன்ற ஒன்று கட்டாயம் இருக்கணுமென்று நான் நினைக்கிறேன்னு அதை பார்க்கலாம். ஒன்று ரெண்டு பேர் இருப்பார்கள் அவுட்லயர்ஸ் ஒன்று இருக்கத்தானே செய்யும். எல்லாரும் ஒன்றாண்டிக்கே ரெண்டு பேருக்கு தூர போய் நின்று அது அவுட்லயர்ஸ் சொல்லுவோம். எங்கட விதத்தில் அது அப்படி இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் எல்லாமே இருக்கிறது. இப்போ நான் இப்போ செக்இன் பண்ணி இதில் வந்து செக் அவுட் பண்ணி வரைக்கும் ட்ரெயினில் வரைக்கும் அதில் எழுதியிருக்கிறேன். சரி, அடி $200 ஃபைன் என்றால் இருந்துச்சு. அது அப்போ ஃபாதன் அப்போ அது மக $2 பே பண்ணிட்டு போகிறது இதுக்கும் நல்லவன. அப்போ அப்படி ஒரு இறுக்கமான அமைப்புகள் இருக்கிற மாதிரியால் உதாரணத்துக்கு சொன்னேன் இப்படி வந்து. அப்போ அது மக்களும் அதை இணைந்தோட நினைக்கிறேன். இதுவரை சிறிய வயதுலேருந்து அதை அதை பற்றி அவேர்னஸ் அல்லாதவள் எல்லாமே ஊட்டப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் மனதளவிலே அது இருக்கிறது அவர்களிடம். எங்கள் கல்வி துறையிலையும் இலங்கையிலையும் அதே மாதிரி நடக்கிறது. நான் அதான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு கரிய கைடன்ஸ் மாதிரி ஒன்று சொல்லி இருந்தால், அந்த நேரத்தில் வடிவா சின்ன நிலையில் ஒன்பாம்போ பத்தாம்போ பதினோராம் ஆண்டு மாணவர்கள் சொல்லி இருந்தால், அவர்கள் உயர்தரத்துக்கு வரும் பொழுது தான் எதை செய்த எப்படி வரணுமென்று ஒரு இது இருக்கும். இப்போ சில பேருக்கு வேறு சொல்லுவாங்க, நான் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிறானு, சரி நீ படி, அப்புறம் படித்தா இப்படி இப்படி படித்து இப்படி வரணும், சரி ஃபெயில் பண்ணிட்டேன்டா சரி ஃபெயில் பண்ணலாம் தானே இருந்தால் அப்போ அப்படி வரணும். அப்படி ஒரு கைடன்ஸ் இருந்தது என்று சொன்னால் அது எங்கேயுமே ஒரு சக்ஸஸ் தான். அதை தான் இங்கே நான் பார்த்தேன். இதைத்தான் நானும் அங்கே செய்யணும்னு நினைக்கிறேன்னா, கல்வி பக்கத்தில் துறையில் இருக்கிறவடியால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்படி செய்வதால் அங்கே மாணவர்கள் அந்தந்த துறைகளுக்கு இலவாயிட்டி செல்லலாம் என்றுதான் நோக்கிலான் வேலை செய்கிறோம்.
நின்று நேரம் பேசிவிட்டோம் பேராசிரியர் வசந்த பிரியன். உங்களது அடுத்த முயற்சி?
உண்மையிலே நான் ஒரு சமூகத்திலே சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மக்களுக்கும் அந்த கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளில் கட்டாயம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதுக்குரிய நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள ஒரு இது இருக்கிறது எதிர்காலத்தில். அதே போல் ஒரு காலத்தில் இப்போ என்ன சொல்வார்கள், சகசுரமானவர்கள் சொல்லுவார்கள், எதிர்காலத்தில் ஒரு வைஸ் சான்சலரை பார்க்கலாம்னு தான் சொல்லுவார்கள். இந்த முறையும் அதுக்கு அது சந்தர்ப்பான விஷயம்னு சொன்னால், இப்போ இந்த முறை 2023 நவம்பர் உபவேந்தர் எங்களது பல்கலைக்கழகத்திலே தேர்வு செய்யப்பட்டார். நானும் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு தான் இருந்தேன். நான் 4வதாக வந்தேன். 6 பேர் போட்டிருந்தாரால் 4வதாக வந்தேன். உண்மையின்படி 2வதாக வந்திருக்கலாம்னு நினைத்தேன். அது இப்படித்தான் அதெல்லாம் நான் பார்த்துக்கொண்டேன். சின்னதில் இது அந்த நீங்கள் முதலில் சொன்ன மாதிரி என்ன உங்களுக்கு வர விடாமல் பண்ணுறதுக்கு செய்த வேலையெல்லாம் அப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு
நான். வந்தவருக்கு வயது என்ன?
அவருக்கு 60 வயது. இது அப்போ நான் என்ன, அப்போ இப்போ எங்களை சாவிரியால் சொல்லுவார்கள் காலத்தில் ஒரு உபேந்தர் தான் என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் ஒரு உபேந்திரா தான் இஞ்சன் இப்போ காய்ச்சி ஒன்றுக்கிற ஆள் வந்தேன்னு இப்போ என்னையே சொல்லுவார்கள். அப்போ நான் எனக்கே சிரிப்பேருக்கும், அப்படியே நாங்கள் எல்லாம் இப்படி தான் செய்ய வேண்டி வரப்போது இல்லையென்னா ஆசை ஒன்று இருக்குத்தான் இல்லையாண்டு இல்லை ஏண்டா அப்படி ஒரு ஆள் தமிழால் ஒரு ஆள் பெருசாக வர்றது பெரிய இதுதான் நம்மியா ஒரு பல்கலைக்கழகத்தில். அது நான் வெளியில் வேலை செய்கிறபடியாக வடக்கு கிழக்கு இல்லாத பல்கலைகளில் வேலை செய்ய அப்படி ஒரு வாரம் சரியான கஷ்டம் சேனத்தில் வரலாம். இல்லாட்டி தனியார் பல்கலைக்கழகத்திலையும் உயர்ந்த வரலாம் தானே, அப்படி ஒரு இருக்கலாம் அப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது காலத்தில். இப்போ ஒருக்கா செய்து பார்த்துட்டேன் இந்த முறை. இப்போ ஒரு வேறு இருக்கும் போதில் அப்படி ஒன்றே சிந்தனையே இருக்கவில்லை. உயர்ந்த வரணும் ஒன்று அப்ளிகேஷன் போடணும்னு இருக்கலாம். சில பேர் சொல்லுவார் அளிப்பான சின்ன வயதுண்டு, அப்படி இல்லை சின்ன வயதில் செய்கிறா தான் நல்லா இருக்கும். என்ற 60 வயதில் போயிட்டு உயர்ந்த செய்தால் கஷ்டம் செய்யலை. வயதும் கூடிய நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம், ஆனால் கணவரோட வேலை செய்யணும். அப்போ கொஞ்சம் உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ சிறு வயதில் இருந்தால் தான் நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்களோட ஒர்க் பண்ணலாம். அதான் 2வது ஆசை. 3வது வந்து சமூகத்தில் நல்ல ஒரு கண்டக்டர்களை உருவாக்கி வேற வர சமூகங்கள்லேருந்து இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால் என்னுடைய ஒரே ஒரு இது, இப்போ நம்ம வழியில் வந்து கலைக்கிறபடியாக ஒரே ஒரு ஆசைன்றா டயாஸ்பரா கல்வித்துறையை இப்படியாவது மேம்படுத்துறதுக்கு எல்லோரும் முன் வந்தால் எக்கனாமிக்கு கல்வி. இப்போ எங்களோட வட கிழக்கு என்று சொல்லி சொன்னால் கல்வி தான் எக்கனாமி, பொருளாதாரம்ன்றா கல்வி தான். எல்லோரும் உறங்கி எல்லாருமாக இணைந்து வேலை செய்தால் கட்டாயமாக கல்வி தராதரம் வளரும். அதன் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு இலவச கல்வியாக கிடைக்கிற பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வலுப்பெறும். அதனால் தமிழ் மாணவர்கள் கூட பல்கலைக்கழகத்துக்கு செல்வார்கள். அதன் மூலம் கூட பட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் பல விரிவாளர்கள் உருவாக்கப்படலாம். பல உபந்திரர்கள் வரலாம், பீடாதிபதிகள் வரலாம். இவன் என்ன விட கூடின வேறு வேலை வேலை முயற்சிகள் செய்து பல விளையாட்டை உருவாக்கி தமிழர்களுக்கும் தமிழர் சார்ந்தவர்களுக்கும் ஒரு திறமையானவர்கள், கல்வியாளர்கள், அறிவாளர்கள் என்றதை என்ன நிரூபித்து கொண்டு போகலாம், போக வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் உண்மையான ஆசை. அதுக்கு ஒரு வளம் பெற்ற அந்த இப்படி ஒரு ஒரு அமைப்பு ஒரு இதால் கீழால் வந்து இப்படி ஃபுல்லாக இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் அதை செய்து காணாது, போஸ்ட் காணாது. இப்போ நான் சொல்ல நான் ஒரு உந்து ஒன்று கொடுக்குவானு ஒரு புல் ஒன்று கொடுக்கும் கொடுத்து இன்னும் கூட இயங்கும். அப்போ அதுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளால் இப்போ டயாஸ்போரா இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் டயாஸ்போரா இருக்கிற கூட வேலையில் செய்கிறார்கள். அதே மாதிரி இனி வானொலி இப்போ எல்லாரும் கேட்பார்கள் இதை பற்றி. அப்போ நான் அதால் ஒரு ஆசை ஒன்று இப்போ எனக்கு அதை அங்கேருந்து செய்ய இல்லாது ஒரு அமைப்பாளர் வாங்கி எல்லாருமே சேர்ந்து ஒரு உள்ள அமைச்சு ஒரு ஸ்டடி எக்ஸிக்யூட்டிவ் குரூப் ஒன்று. இப்போ நான் சொன்ன போனால் இப்போ ஜனாதிபதி அமைப்பாளர்களான ஜனாதிபதி குழுவாக தான் குழு அமைப்பு ஒரு எஜுகேஷன் கமிட்டி ஒன்று ஒன்றை உருவாக்கி அதில் நல்ல நல்ல ஆக்களை போட்டு அதில் மெம்பர்ஸாக போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றை கிரியேட் ஒன்று சொல்கிறது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்றை கிரியேட் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படி ஒரு பிளானை கிரியேட் பண்ணி அதுக்குரிய ஃபண்டிங்கை கலெக்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணினா அப்படியே அவுட்புட் வந்து அவ்வளவுக்கு மேலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு KPI ஒன்றை போட்டால் பார்க்க தெரியும் தான் என்ன மாதிரி போகுதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரில் பார்த்தா தெரியும் எப்படி போவோம் பண்ணலாமன்ற ஒரு மெஷர் பண்ணி பார்த்து சக்சஸாக வந்துச்சேன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு முறை இருக்கு மட்டும் அப்படி ஒன்று உருவாக்குவோணுமெண்ட்டு தான் உண்மையாகவே எனக்கு ஒரு ஆசை. அது என்னால் இயலாது. ஆனால் எல்லாருமே நினைந்து வேலை செய்ய நான் கட்டாயம் அதில் நினைந்து கொண்டு வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது செய்தால் எங்களோட வடகிழக்கு மாணவர்கள் சமூகத்தை இன்னும் திறம்படுத்தலாம். அதால் அங்கங்கே போக மாட்டார்கள். அந்த அந்த அவேர்னஸுக்குள்ளேயே கொண்டு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உருவாக்கலாம். என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு முறையும் 100 பேரை எடுக்கிற ஒரு துறையில் 100 பேர் எடுப்பமெண்ட்டு சொன்னால் 80 பேராக வருவாங்க, மிச்சம் 20க்கும் வேக்கண்ட் இருக்கும். அப்படி தான் இல்லாடாமல் இருக்கும். மெடிசினலுக்கு ஓகே, இன்ஜினியரிங்கும் ஓகே இருக்கும். மற்ற துறைகளுக்கு அநேகமாக 20-30 மாணவர்கள் திருப்பி ஒரு வேக்கண்டாகவே இருக்கின்ற சார் ஸ்கோர் இருக்கிற முறையின் அமைப்பில் அனைபடியாக. அப்போ அதுக்கு மாணவர்கள் வேற வேணும். சில மாவட்டத்துலேருந்து வேற வேணும், ஆனால் நாட் குவாலிஃபைடு இருக்கும். அப்படி அப்போ அதுகள் இல்லாமத்துக்கும் காரணம் அங்கே மாணவர்கள் இல்லை. அப்போ மார்க்ஸ் காணாமல் இருக்கலாம். அப்போ அதை உருவாக்கணும். நாங்கள் உருவாக்கினா தான் அதை வெளியிடலாம். அப்போ அதுக்கு ஒரு மேலேருந்து ஒரு உந்து விசை ஒன்றை கொடுத்தா நடக்குமென்ற ஒரு இது இருக்கிறது. எல்லாருமே சேர்ந்து செய்வோம்.
உங்கள் கண்களிலேயே தெரிகிறது உங்கள் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை. உங்கள் கனவுகள் மெய்ப்பட வேண்டும், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். பேராசிரியர் வசந்த பிரியன்,
நன்றி. இப்படி ஒரு வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்திப்பு, என்றாலும் ஒரு புது விதமான சந்திப்பு. எதிரும் எல்லாவற்றையும் வெல்வோம். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.